பண்பலை நேர்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். ஒவ்வொரு வாரமும் வியாழக்கிழமை மாலை 4 மணிக்கு வனமும் வாழ்வியலும் என்ற சிறப்பு நிகழ்ச்சியை தமிழ்நாடு வனம் வன உயிரின குற்ற கட்டுப்பாட்டு பிரிவு வனசரக அலுவலர் திரு ரா துரைபாபு அவர்கள் பல்வேறு வகையான வன சார்ந்த தகவல்களை வழங்குவதற்காக நம்முடன் இணைந்துள்ளார். உடன் உரையாடுபவர் புதுகை பண்பலை நிகழ்ச்சி ஒருங்கிணைப்பாளர் திரு ப அஜித்குமார் அவர்கள். நேர்களை அனைவரும் இந்த நிகழ்ச்சியை கேட்டு பயன்பெறுமாறு புதுகை பண்பலையின் சார்பாக அன்போடு கேட்டுக்கொள்கிறோம்.
புதுகை பண்பலை நேயர்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். வனமும் வாழ்வியலும் என்ற சிறப்பு நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. வனச்சரக அலுவலராக சிறந்த முறையில் சிறந்த பணி செய்து கொண்டிருக்கக்கூடிய மதிப்பிற்குரிய ரா துரைபாபு அவர்கள் நம்முடன் இணைந்துள்ளார். வணக்கம் சார்.
வணக்கம் சார். முதலாவதாக நம்மளுடைய புதுகை பண்பலை நேயர்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன்.
உங்களுக்கு இந்த பணியின் மீது ஏற்பட்ட ஆர்வம், அதாவது வனத்துறையை தேர்ந்ததுக்கான ஆர்வம் சார்ந்த உங்களை பற்றிய சுவாரஸ்யமான தகவல்களை சொல்லுங்க சார்.
சார், எனக்கு இந்த துறையில ஆர்வம் எப்படி ஏற்பட்டது அப்படின்னா, சின்ன வயசுல எல்லாருமே இந்த தட்டாம்பூச்சிகள் இருக்குல்ல சார், நூல்ல கட்டி விளையாடுவாங்க. சின்ன வயசுல நம்ம சிறுவர்கள் வந்து அறியாம வந்து செஞ்சிருப்போம். அந்த மாதிரி ஒரு நாள் வந்து ஒரு குளக்கரைக்கு வந்து நான் போயிட்டு இருக்கப்போ ஒரு தட்டாம்பூச்சி வந்து பாத்தீங்க அப்படின்னா தலைகீழ நின்று, அதாவது அந்த தட்டாம்பூச்சி ஏன் அப்படி நிக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அதோட உடல் வெப்பநிலையை சரிசமமா வச்சுக்கிறதுக்கு தலையை கீழே வச்சு உடம்பு வந்து சாய்வா வச்சு படுத்திருக்கும். அப்ப அந்த மாதிரி படுத்துருக்கப்ப ஏன் இந்த தட்டாம்பூச்சி இப்படி நிக்குது அப்படின்னு எனக்குள்ள ஒரு கேள்வி எழுந்தது. இது முதலாவது ஒரு ஆர்வம். இரண்டாவது வந்து பாத்தீங்க அப்படின்னா, இந்த யானைகள், இந்த யானைகள் ஒவ்வொரு முறையும் வந்து பார்க்கும்போது, இந்த யானைகள் போன்ற ஒரு மிகச்சிறந்த பொறியாளர்கள் வந்து யாருமே இல்லை, அந்த காட்டை திருத்தக்கூடிய ஒரு பொறியாளர்கள் வந்து யானைகளை போன்ற ஒரு மிகப்பெரிய பொறியாளர்கள் யாருமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு, எனக்கு சின்ன வயசுல இந்த செய்தித்தாள்கள் மூலமா இந்த இயற்கையை பத்தி படிக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய கிடைச்சது சார். இது எல்லாமே தான் சேர்ந்து எனக்கு வனத்துறை மீதான ஒரு ஆர்வத்தை வந்து, இந்த வனத்துக்குள்ள அப்படி என்னதான் இருக்கு, இந்த வனம் நமக்கு என்னென்னலாம் செய்யுது, ஏன் இந்த வனத்தை பாதுகாக்கிறதுல நம்ம வந்து இந்த சமுதாயத்துக்கு ஒரு 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 சின்ன பகுதியா இருக்கக்கூடாதுன்னு மனதில் ஏற்பட்ட ஒரு எண்ணம் தான் என்ன இந்த இடத்துக்கு வந்து கொண்டு வந்திருக்கீங்க.
ரொம்பவே சிறப்பான அருமையான ஒரு அனுபவம் கூட. உங்களுடைய ஆசையும் அந்த எதிர்பார்ப்பு அந்த வனத்துறையின் மீது உங்களுடைய ஆர்வம் வந்து ஏற்பட்டிருக்கிறது. வாழ்க்கையில் வனங்கள் இன்றி மனிதர்கள் இல்லை என்று குறிப்பிடலாம். அதனைத் தொடர்ந்து வனங்கள் பற்றிய சுவாரஸ்யமான தகவல்களை சொல்லுங்க சார்.
எனக்கு முதலாவது அந்த வாய்ப்பு கொடுத்ததற்காக நன்றி சார். இப்போ ஒரு தாயோட மடியில, ஒரு தாயோட அரவணைப்புல ஒரு குழந்தை இருந்ததுன்னா அந்த குழந்தை எப்படி ஃபீல் பண்ணும் சார்? அதாவது அந்த குழந்தை வந்து மிகவும் ஒரு பாதுகாப்பானதாக, மிகவும் ஒரு தான் வந்து மிகவும் ஒரு பாதுகாப்பான இடத்தில் உள்ளதாக ஃபீல் பண்ணுவோம் சார். அந்த மாதிரிதான் இந்த வனம் இருக்கிறது, இந்த வனத்தினுடைய குழந்தைகளா நாம வந்து இருந்துட்டு இருக்கோம். அப்ப இந்த வனங்கள் அப்படின்றத வந்து எளிமையா சொல்லணும் அப்படின்னா, இந்த உலகத்துல இருக்கக்கூடிய எல்லா உயிரினங்களுக்கும் உதவி செய்யக்கூடிய உயிர் எது? இந்த உலகத்துல இருக்கக்கூடிய எல்லா உயிரினங்களுக்கும் அவங்க சுவாசிக்க தேவையான உயிர் வழியை தரக்கூடிய உயிர் எது? நம்ம மாசுபட்ட தண்ணியை கொடுத்தாலும் அந்த தண்ணியை நாம எல்லாரும் குடிக்கக்கூடிய நல்ல தண்ணீரா மாத்தி தரக்கூடிய ஒரு உயிர் எது? இந்த பூமியில இருக்கக்கூடிய அனைத்து உயிரினங்களுக்கும் சுவாசிக்க தேவையான அந்த உயிர் வழியை தரக்கூடிய உயிர் எது? இந்த எல்லா கேள்விகளுக்கும் மூன்று எழுத்து பதில் மட்டும்தான். அந்த பதில் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, வனங்கள். இந்த வனங்களும் இந்த வனங்கள்ல இருக்கக்கூடிய மரங்களும் தான். இந்த வனம் அப்படின்றத நம்ம, இந்த வனம் அப்படின்றத ஒரு சின்ன வட்டத்துக்குள்ள நம்ம எப்பயுமே சுருக்கிட முடியாது. இந்த வனம் அப்படின்றது அந்த வனங்கள்ல இருக்கக்கூடிய தாவரங்கள், இந்த தாவரங்கள்ல சிறு புல்ல இருந்து பெரிய மரம் வரைக்கும் அடங்கும். மேலும் இந்த வனங்கள்ல இருக்கக்கூடிய பறவைகள், விலங்குகள், சின்ன சின்ன நுண்ணுயிர்கள், இது எல்லாமே அடங்கின ஒரு கூட்டாட்சி, ஒரு கூட்டு குடும்பம் தான் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த வனங்கள்.
சிறந்த கருத்துகள். வாழ்க்கையில ஒன்று வாழக்கூடியது மூன்றை எழுத்துல அடங்கிருச்சு. வனங்கள், மரங்கள். மரங்கள் இன்றி வனங்கள் இல்லை, மரங்கள் இன்றி மனிதர்கள் இல்லை என்று சொல்லலாம். வனங்களுக்கும் மனித வாழ்விற்கும் ஏற்பட்ட தொடர்பு பற்றிய சுவாரஸ்யமான தகவல்களை சொல்லுங்க சார்.
இப்ப வனத்துக்கும் வாழ்க்கைக்கும் உண்டான தொடர்பு அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, நம்மளுடைய ஆதி உயிர் எது அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, இந்த வனங்கள்ல தோன்றிய சின்ன சின்ன உயிர்கள் தான் வந்து பாத்தீங்கன்னா ஆதி உயிர்கள் சார். இந்த ஆதி உயிர்கள், இந்த வனங்கள் வந்து பாத்தீங்க அப்படின்னா, இப்ப நம்ம வாழ்க்கையில ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு கோட்பாடுகள் இருக்கும். நம்ம இப்படி வாழணும், நம்ம வாழ்க்கையில இந்தந்த விஷயங்கள் எல்லாத்தையும் கத்துக்கணும், நம்மளுடைய முன்னோர்கள்ட்ட இருந்து, நம்மளுடைய ரோல் மாடல் இருந்து இந்தந்த விஷயங்கள்லாம் நம்ம கத்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய வாழ்க்கையில நிறைய கோட்பாடுகளை வச்சு வாழ்ந்துட்டு இருக்கோம். இந்த எல்லா வாழ்க்கை தத்துவங்களையும், வாழ்க்கை கோட்பாடுகளையும் இந்த வனங்களும், வனங்கள்ல இருக்கக்கூடிய அந்த வாழ் உயிர்களும் நம்மளுக்கு வந்து கத்துக்கிறது. முதலாவதா வந்து பாத்தீங்கன்னா பொறுமை. இப்ப நம்ம நேயர்கள் வந்து என்னோட பேச்சை பொறுமையா கேட்டுட்டு இருப்பாங்க. அப்ப இந்த பொறுமையை வந்து இந்த உலகுக்கு சொல்லி தந்தது யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த வனங்களும் வனங்கள்ல இருக்கக்கூடிய வாழ்வியர்கள் தான். எந்த ஒரு வனமும் எந்த ஒரு காடும் ஒரே நாள்ல உருவானது கிடையாது, எந்த ஒரு மரமும் ஒரே நாள்ல வந்து உயரத்தை அடைஞ்சது கிடையாது. அப்போ ஒவ்வொரு நாளும் சிறு 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 பகுதிகளாக மாறி 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 தான் இந்த வனங்களும் இந்த காடுகளும் இந்த காடுகளில் இருக்கக்கூடிய அனைத்து உயிர்களும் உருவாயிருக்கு. அப்போ இந்த மாதிரி நம்ம மேல 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 உயரத்துக்கு போகணும் அப்படின்னா பொறுமையா இருக்கணும் அப்படின்ற ஒரு அற்புதமான கருத்தை, நம்மளுடைய வாழ்வியல் கருத்தை நமக்கு சொல்லி கொடுத்துருக்கிறது யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த வனங்களும் வனங்கள்ல இருக்கக்கூடிய வாழ்வுயிர்களும் தாங்க. அடுத்தபடியா பாத்தீங்கன்னா சகிப்புத்தன்மை. இப்ப நம்ம வாழ்க்கையில யாராவது ஒருத்தர் நமக்கு பிடிக்காத ஒரு காரியத்தை செஞ்சுட்டாங்க அப்படின்னா நமக்கு உடனே கோவம் டக்குன்னு மூக்கு மேல வந்துடும். அப்போ அந்த மாதிரி இருக்கிறப்ப நம்மளுடைய வனங்களும் வனங்கள்ல இருக்கக்கூடிய உயிரினங்களும் எப்படி இருக்கு அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, மிகவும் சகிப்புத்தன்மையோட நாம அதுக்கு தீங்கே செஞ்சாலும் அது நமக்கு வந்து நல்லது மட்டுமே செய்யணும்ன்ற ஒரு நல்ல எண்ணங்களோட தான் இந்த வனங்களும் வனங்கள்ல இருக்கக்கூடிய வாழ் உயிர்களும் இருக்கு. அதுக்கு ஒரு உதாரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, மூதுரையில ஒரு அருமையான வரிகள் வந்து வரும். அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, தாந்தனையும் தீயவே செய்திடனும் தாம் அவரை ஆந்தனையும் காப்பர் அறிவுடையோர், மாந்தர் குறைக்கும் தனையும் குளிர் நிழலை தந்து மறைக்கும் கண்டீர் மரம் என்கிறது மூதுரை. அப்ப நமக்கு தீமை செய்பவரையும் காப்பவரே அறிவுடையோர். நமக்கு யாரு தீமை செஞ்சாலும் அவங்களை பாதுகாக்கிறவங்க தான் அறிவுடையோர். அது போல தம்மை அழிக்க நினைப்பவரையும் வாழ வைக்கக்கூடியதான் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த மரங்களும் மரம் இருக்கக்கூடிய அந்த மனங்கள். அப்போ இந்த சகிப்புத்தன்மை அப்படின்ற கோட்பாடை நமக்கு சொல்லி தந்திருக்கிறது யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த மரங்களும் மரங்கள் போன்று இருக்கக்கூடிய சின்ன சின்ன தாவரங்கள். அடுத்தபடியா நம்மளுடைய வாழ்க்கையில முக்கியமான கோட்பாடு என்னவா இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அடக்கம் பணிவு. இப்போ இந்த மரங்கள் இருக்கு, இந்த காடுகள்ல இருக்கக்கூடிய மரங்கள் வந்து இருக்கு பாத்தீங்களா, அந்த மரங்கள் வந்து எவ்வளவு உயரமா போனாலும் அதோட கிளைகள் வந்து பூமியை நோக்கிதான் இருக்கு. இப்ப இதுக்கு என்ன காரணம் அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா, தன்னை வளர்த்து விட்ட பூமி தாய், பூமி தாய் தானே அந்த மரங்களை வந்து வளர்த்து விடுறாங்க. அப்ப அந்த பூமி தாய்க்கு என்றுமே அடக்கமா பணிவா இருக்கணும் அப்படின்றதுக்காக தான் அந்த மரத்தோட கிளைகள் வந்து என்றுமே வந்து பாத்தீங்கன்னா பூமியை நோக்கி கீழே நோக்கியே வந்து வரும். எப்பயுமே கிளைகள் மேல நோக்கி போக. அப்ப இந்த அடக்கம் பணிவு, நம்ம எவ்வளவு உயர் பதவிகளுக்கு போனாலும் சரி, எவ்வளவு வாழ்க்கையில உயரத்தை அடைந்தாலும் சரி, நம்மளுடைய ஆசிரியர்களுக்கும் நம்மளுடைய பெற்றோர்களுக்கும் நம்மை வளர்த்து விட்டவங்களுக்கும் அடக்கமாய் பணிவாய் இருக்க வேண்டும் அப்படின்றதுதான் இந்த வனங்களும் வனங்கள்ல இருக்கக்கூடிய மரங்களும் நமக்கு வந்து சொல்லிட்டது. அடுத்தபடியா பாத்தீங்கன்னா, சாதி மத வேறுபாடு. இந்த உலகத்துல இந்த இப்ப இருக்கக்கூடிய காலகட்டத்துல நம்ம அனைவரையும் பாதித்து இருக்கக்கூடிய ஒரு நோய் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த ஜாதி மத வேறுபாடு. இப்போ இந்த ஜாதி மத வேறுபாடுக்காம இல்லாம இருக்கணும் அப்படின்றதுதான் இந்த மரங்கள் வந்து நமக்கு சொல்லித்தருது. எப்படி அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம காடுகளும் காடுகள்ல இருக்கக்கூடிய மரங்களும் இந்த உயிரினங்கள் வந்து கேட்டாதான் நான் சாப்பாடு தருவேன், இந்த உயிரினத்துக்கு மட்டும்தான் நான் சாப்பாடு தருவேன், இந்த உயிரினத்துக்கு நான் சாப்பாடு தர மாட்டேன்னு சொல்லிட்டு யாரையும் வேறுபடுத்தி பார்க்கல. யார் வந்தாலும் ஒரு தாய் வந்து தன்னுடைய குழந்தையை எப்படி அரவணைத்துக் கொள்வாளோ அதே போல இந்த காடுகளும் காடுகள்ல இருக்கக்கூடிய மரங்களும் அந்த காடுகள்ல இருக்கக்கூடிய அனைத்து உயிரினங்களையும் தன்னுடைய மடியில் வைத்து அரவணைத்து அவற்றிற்கு வேண்டிய வாழ்விடங்களை வழங்கி அவற்றிற்கு தேவையான இவற்றை வழங்கி அவற்றை பாதுகாக்கக்கூடிய ஒரு உன்னதமான பணியை வந்து செய்துக்கிட்டு வராங்க. இப்படி நம்ம எத்தனையோ விஷயங்களை வந்து சொல்லிக்கிட்டே போலாம். இருந்தாலும் கடைசியா ஒரு வாழ்வியல் தொடர்பா எதை நான் குறிப்பிட விரும்புறேன் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, நம்மள நிறைய பேர் இப்ப இருக்கக்கூடிய காலகட்டத்துல நம்மள சின்ன வயசுல இருந்து கஷ்டப்பட்டு வளர்த்த அப்பா அம்மாவை வந்து முதுமை என்ற ஒரு காரணத்தினால முதியோர் இல்லங்கள்ல வந்து சேர்த்துறோம். இதை நம்ம செய்யக்கூடாது அப்படின்றதையும் நம்மளுடைய காடுகளும் காடுகள்ல இருக்கக்கூடிய வாழ் உயிர்களும் நம்மளுக்கு வந்து சொல்லித்தருது. எப்படி அப்படின்னு பாத்தீங்களா, ஒரு மரம் பட்டு போயிட்டாலோ இல்ல ஒரு காடு வந்து வறட்சி அடைஞ்சிட்டாலோ இல்ல ஒரு காட்டில் இருக்கக்கூடிய தாவரங்கள் வறண்டு விட்டாலோ அந்த காடுகள்ல வாழக்கூடிய பறவைகளும் விலங்குகளும் அந்த காட்டை விட்டு எப்பயுமே வெளியில போக. அப்ப இது மூலமா என்ன சொல்ல வருது அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, எப்ப இருந்தாலும் அதை வளர்த்து விட்டவர்கள் அந்த காடுதான் வந்து பாத்தீங்கன்னா அந்த பறவைகளையும் விலங்குகளையும் சின்ன வயசுல இருந்து பார்த்து 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 வளர்த்து விட்டது. இப்ப அந்த காடு வறண்டு விட்டதுனால இந்த இடத்தை விட்டு நான் போயிட முடியுமா? நான் அப்படி போவே மாட்டேன். கடைசி வரைக்கும் உங்க கூடயேதான் இருக்கு. அது போலதான் நம்ம பெற்றோர் வந்து முதுமை அடைந்து விட்டாலும் நாம் கடைசி காலத்தில் அவர்களை கூட வைத்து பாதுகாக்க வேண்டுமே தவிர அவர்களை முதியோர் இல்லத்தில் சேர்த்து விடக்கூடாது. ஒரு அருமையான தத்துவத்தை நமக்கு இந்த காடுகளும் காடுகளில் இருக்கக்கூடிய அனைத்து வாழ் உயிர்களும் நமக்கு எடுத்துரைக்குது. இப்படி எத்தனையோ வாழ்வியல் கோட்பாடுகளை நம்மளுக்கு காடுகளும் காடுகளில் இருக்கக்கூடிய மரங்களும் சொல்லி தந்துகிட்டே இருக்கு.
ரொம்பவே சிறப்பான கருத்துக்களை தத்துவங்களின் அடிப்படையில ரொம்பவே அருமையா சொன்னீர்கள். காடுகளை நாம் எவ்வாறு பாதுகாக்கலாம், ஏற்படக்கூடிய பாதிப்புகள், பாதுகாக்கக்கூடிய அவசியம் குறித்த உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்க சார்.
கண்டிப்பா சார், நான் முன்னாடியே சொன்ன மாதிரி சார், இந்த நம்மளுடைய தத்துவ ஞானி அரிஸ்டாட்டில் இருக்கார் இல்லையா, அவர் வந்து ஒரு அருமையான கருத்தை சொல்லியிருப்பாரு, மனிதன் ஒரு சமூக விலங்கு அப்படின்னு சொல்லியிருக்காரு. இந்த உலகத்துல மனிதனா நம்ம பிறந்துட்டோமேன்னு இந்த காடுகள் வந்து நமக்கு மட்டும்தான் சொந்தமா அப்படின்னா கண்டிப்பா கிடையவே கிடையாது. அதாவது நம்மளுடைய முன்னோர்கள் வந்து பாத்தீங்க அப்படின்னா பரிணாம வளர்ச்சியின் அடிப்படையில் இந்த உலகத்துல இருக்கக்கூடிய உயிர்களை 7 தொகுதிகளா பிரித்தாங்க. நிற்பன அப்படின்றது தாவரங்கள், நீந்துவன அப்படின்றது நீர் வாழக்கூடியது, ஊர்வன அப்படின்றது புழு பூச்சிகள், பரப்பன அப்படின்றது பறவைகள், திரிவன அப்படின்றது விலங்குகள், நடப்பன அப்படின்றது மனிதர்கள், அடுத்து வந்து ஞானிகள், இந்த மாதிரி ஒரு 7 பெரும் தொகுதிகளா பிரித்தாங்க. இப்ப இந்த மாதிரி பிரிச்ச 7 தொகுதிகள்லதான் இந்த உலகத்துல இருக்கக்கூடிய எல்லா உயிர்களும் அடங்கியிருக்கு. அப்ப இந்த உலகத்துல இருக்கக்கூடிய எல்லா உயிர்களுக்கும் சொந்தமானதுதான் வந்து பாத்தீங்கன்னா இந்த காடுகள். இந்த காடுகளை நாம ஏன் பாதுகாக்கணும் அப்படின்றதுக்கு நம்ம கவிப்பேரரசு வைரமுத்து அவர்களுடைய கவிதை வரிகளை வந்து உங்ககிட்ட நான் பகிர்ந்துக்கணும்னு விரும்புறேன். உண்ணக்கனி ஒதுங்க நிழல், உடலுக்கு மருந்து உணர்வுக்கு விருந்து, அடைய குடில் அடைக்க கதவு, அழகு வேலி ஆட தூண்டி, தடவ தைலம் தாளிக்க எண்ணெய், எழுத காகிதம் எரிக்க விறகு, மரம்தான் மரம்தான் எல்லாம் மரம்தான், பிறந்தோம் தொட்டில் மரத்தின் உபயம், நடந்தோம் நடைவண்டி மரத்தின் உபயம், எழுதினோம் பென்சில் பலகை மரத்தின் உபயம், மணந்தோம் மாலை சந்தனம் மரத்தின் உபயம், கலந்தோம் கட்டில் என்பது மரத்தின் உபயம், துயின்றோம் தலையணை பஞ்சு மரத்தின் உபயம், நடந்தோம் பாதுகை ரப்பர் மரத்தின் உபயம், இறந்தோம் தவப்பெட்டி பாடை மரத்தின் உபயம், எரிந்தோம் சுடலை விறகு மரத்தின் உபயம், மனித ஆயுள் குமிழிக்குள் கட்டிய கூடாரம், அதாவது உள்ளே நம்ம நம்மளுடைய உடம்புக்குள்ளே செல்லக்கூடிய மூச்சு வெளியே வந்தாதான் இந்த மனித உயிர் வந்து நிச்சயம். ஆனா மரம் அப்படி கிடையாது. மனித வளர்ச்சிக்கு 30 வந்தால் முற்றுப்புள்ளி, ஆனால் வளரும் உயிர்களிலேயே ஆயுள் அதிகம் கொண்டது மரம்தான். வெட்டி நட்டால் கிளை மரமாகும், வெட்டி நட்டால் கரம் உடம்பாகுமா? மரங்கள் இல்லையேல் காற்றை எங்கே போய் செலவை செய்வது? மரங்கள் இல்லையேல் மலைக்காக எங்கே போய் மனு செய்வது? மரங்கள் இல்லையேல் மண்ணின் மடிக்குள்ளே ஏதப்பா ஏறி? பறவைகளுக்கும் விலங்குகளுக்கும் மரம் தரும் உத்தரவாதம் மனிதர் நாம் தருவோமா? இந்த அருமையான கவிதை வரிகள்ல வந்து பாத்தீங்கன்னா மரங்களும், இந்த மரங்கள் மட்டும் கிடையாது, இந்த கவிப்பேரர் வைரமுத்து அவர்களோட வரிகளோட இந்த சிறு சிறு தாவரங்கள் இது எல்லாம் சேர்ந்த வனம் அப்படின்ற அமைப்பு வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய பிறப்பிலிருந்து இறப்பு வரைக்கு அனைத்து உயிர்களுக்கும், மனிதன் உட்பட தாவரங்கள், விலங்குகள், பறவைகள், மனித என அனைத்து ஜீவராசிகளுக்கும் பிறப்பிலிருந்து இறப்பு வரைக்கு தேவையான அனைத்து விதமான பொருட்களையும் தந்து உதவி செய்யக்கூடிய ஒரு அமைப்பு எது அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த வனங்கள். இப்ப இந்த வனங்களை ஏன் பாதுகாக்கணும் அப்படின்றத நான் உங்ககிட்ட சொல்றேன். இப்போ நம்மளுடைய காடுகள்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா நிறைய வகைகள் இருக்கு. வெப்பமண்டல காடுகள், மித வெப்பமண்டல காடுகள், இலையுதிர் காடுகள், பசுமை மாறா காடுகள், இந்த மாதிரி நிறைய வகைகள் இருக்கு. இப்ப இந்த வகைகள்ல ஒரு வகை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா சோலைவன காடுகள், ஆங்கிலத்துல வந்து சோலா ஃபாரஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்ப இந்த சோலைவன காடுகள் வந்து என்ன அப்படி என்ன பண்ணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம மக்கள் புரிந்து கொள்ளும் விதமாக ஸ்பாஞ்சு, நம்ம நம்மளுடைய பஞ்சு இருக்கு இல்லைங்களா, அந்த பஞ்சு வந்து தண்ணியில முக்கிய எடுத்தா என்னவாகும், அந்த தண்ணி எல்லாம் உறிஞ்சுக்கும் இல்லையா? அந்த மாதிரிதான் இந்த சோலைவன காடுகள் என்ன பண்ணும் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா அந்த பெய்யக்கூடிய மழை நீரை வந்து தனக்குள்ள வந்து அப்படியே பஞ்சு மாதிரி அப்படியே உறிஞ்சு வச்சுக்கும். இப்ப இந்த பஞ்சு வந்து என்ன பண்ணுவோம், கொஞ்சம் கொஞ்சமா அந்த தண்ணி வந்து வெளியில வரும். அந்த பஞ்சு வந்து பறவைகள் விலங்குகள் இதெல்லாம் நடக்கிறப்போ அந்த பஞ்சுகள் மாதிரி இந்த காடுகளை வந்து நீங்க உங்களுடைய கற்பனையில வச்சுக்கோங்க. இந்த பறவைகள் விலங்குகள் இதெல்லாம் நடக்கும்போது இந்த பஞ்சுல இருந்து கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி வந்து வெளியில வரும் இல்லையா? அப்ப அந்த தண்ணி எல்லாம் வெளியில வரும்போது இந்த சின்ன 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 தண்ணி வெளியில வரக்கூடிய தண்ணி எல்லாம் சேர்ந்து சேர்ந்துதான் சிறு 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 ஓடைகளா சேர்ந்து இந்த ஓடைகள் எல்லாம் ஆறுகளாகி ஆறுகள் தான் நமக்கு குடிக்கிறதுக்கு தேவையான தண்ணீரை வந்து கொண்டு வருது. அப்போ நம்ம உயிர் வாழ்றதுக்கு தேவையான தண்ணீரை நமக்கு வேணும் அப்படின்னா இந்த சோலைவன காடுகளை நம்ம கண்டிப்பா பாதுகாத்தே ஆகணும். இந்த மாதிரி ஒவ்வொரு விதமான காடுகள், அடுத்தபடியா வந்து பாத்தீங்கன்னா சதுப்பு நில காடுகள். இந்த டிசம்பர் 2004 அப்படின்ற அந்த 26ஆம் தேதி டிசம்பர் 2004 அப்படின்ற அந்த தேதியை வந்து நம்ம வாழ்க்கையில வந்து அவ்வளவு சீக்கிரமா புறந்தள்ளி விட்டு நம்ம போயிட முடியாது. ஏன்னா அன்னைக்கு ஏற்பட்ட சுனாமி கடலோர மாவட்டங்கள்ல ஏற்படுத்தின பாதிப்பு வந்து சொல்லி மாற முடியாது, அப்படிப்பட்ட பாதிப்புகளை ஏற்படுத்தியது. இதுல நான் குறிப்பிட்டு சொல்லக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா பிச்சாவரம் அப்படின்ற ஊர் பத்தி நம்ம எல்லாரும் கேள்விப்பட்டிருக்கோம். இந்த பிச்சாவரம் அப்படின்ற ஊர் வந்து பாத்தீங்கன்னா அலையாத்தி காடுகளுக்கு மிகவும் பிரசித்தி பெற்றது. இப்ப இந்த அலையாத்தி காடுகள் நான் இங்க ஏன் குறிப்பிட விடுறேன் விரும்புறேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா அலையாத்தி அதோட பேர்லயே வந்து இருக்கு பாத்தீங்களா, அலையை வந்து மட்டுப்படுத்தக்கூடியது. கடல் அலை எழும்பி வரும்போது அந்த கடல் அலையை மட்டுப்படுத்தி அந்த கடல் அலை சீற்றம் ஊருக்குள் புகுந்து சேதாரம் ஏற்படுத்தி விடாத மாதிரி கடல் அலையை மட்டுப்படுத்தக்கூடிய ஆற்றல் எதுக்கு இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த சதுப்பு நிலக்காடுகள், அதாவது மேங்க்ரூவ் ஃபாரஸ்ட் அப்படின்னு இங்கிலீஷ்ல சொல்லுவாங்க. கிட்டத்தட்ட அலையாத்தி காடுகள்னு சொல்லலாம். இந்த காடுகள் வந்து பாத்தீங்கன்னா பாதுகாத்து. அப்போ இந்த மாதிரி மனித குலத்துக்கு பாதுகாப்பு வேணும் அப்படின்னா, இந்த மனிதனுடைய வாழ்க்கைக்கு பாதுகாப்பு வேணும் அப்படின்னா, இந்த உலகத்துல இருக்கக்கூடிய அனைத்து உயிர்களுக்கும் பாதுகாப்பு வேணும் அப்படின்னா, காடுகளை நாம கண்டிப்பா பாதுகாத்து ஆகணும். நம்ம எல்லாம் நினைச்சிட்டு இருக்கோம், அதாவது மண்ணுக்கு மேல நிலத்துலதான் காடுகள் இருக்கு, கடல்ல காடுகள் இருக்கு அப்படின்னு நம்ம எல்லாருக்கும் ஒரு கேள்வி வரலாம். கண்டிப்பா கடலுக்குள்ளேயும் காடுகள் இருக்கு. கடலுடைய மலைக்காடுகள் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எதை சொல்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த பவளப்பாறைகளும். ஏன்னா இந்த பவளப்பாறைகளை ஒட்டி கடற்பொருட்கள், சின்ன சின்ன தாவரங்கள் எல்லாமே வளருது. இந்த தாவரங்கள் தான் கடல்ல இருக்கக்கூடிய அனைத்து விதமான உயிரினங்களுக்கும் உணவு தரக்கூடிய ஒரு முக்கியமான இடமா வந்து அமையுது. சரிங்களா? அப்போ இந்த மாதிரி காடுகளை பாதுகாத்தா மட்டும்தான் நம்மளுடைய மனித வாழ்க்கையை வந்து பாதுகாக்கும். அடுத்தபடியா பாத்தீங்க அப்படின்னா, இந்த கரியமில வாயு வெளியேற்றம், அதாவது இந்த கார்பன் டை ஆக்சைடு வெளியேற்றம் அல்லது கார்பன் தொடர்பான வெளியேற்றம், இது எல்லாத்தையும் நம்ம குறைக்கணும் அப்படின்னா அதுக்கு நம்ம கண்டிப்பா காடுகளை வந்து பாதுகாத்தே ஆகணும். இதோட அறிவியல் என்னவா இருக்கும் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, இந்த காடுகள்ல இருக்கக்கூடிய சிறு சிறு உயிர்கள், அதாவது இந்த தாவரங்கள், விலங்குகள், பறவைகள், மரங்கள், இவங்க எல்லாம் என்ன பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த கார்பனை தன்னுள்ள வந்து சேமிச்சு வச்சுக்கிறாங்க. அப்ப அந்த நம்ம வெளியேற்றக்கூடிய கார்பன் எல்லாமே அவங்க சேமிச்சு வச்சுக்கிறதுனால கார்பன் வந்து வளிமண்டலத்துக்கு போக மாட்டேங்குது. அப்ப வளிமண்டலத்துல போகல அப்படின்னா என்னவாகும், அந்த கார்பன் சமநிலை அப்படியே இருக்கும். கார்பன் சமநிலை அப்படியே இருந்ததுன்னா பருவ கால மாற்றம் ஏற்படாது. பருவ கால மாற்றம் ஏற்படலைன்னா நமக்கு தேவையான எல்லாமே கிடைச்சுக்கிட்டு இருக்கும். கரியமில வாயு வெளியேற்றம் நடந்தாலும் அந்த கரியமில வாயுவை தான் உணவு தயாரிக்க தேவையான அந்த ஒளி சேர்க்கைன்ற ப்ராசஸ் மூலமா தனக்கு தேவையான உணவை தயாரித்துக் கொண்டு, அந்த கரியமில வாயுவை தன்னுள்ளே அடக்கி கொண்டு நமக்கு எல்லாரும் சுவாசிக்க தேவையான ஆக்சிஜனை தான் இந்த காடுகளும், காடுகள்ல இருக்கக்கூடிய அந்த சிறு சிறு தாவரங்கள்ல இருந்து பெரிய மரங்கள் வரை நமக்கு வழங்குகிறது. அப்போ நமக்கு தேவையான ஆக்சிஜன் வேணும், இந்த உலகத்துல வந்து கார்பன் சமநிலையை சரியா வச்சுக்கணும் அப்படின்னா நம்ம இந்த காடுகளை வந்து கண்டிப்பா பாதுகாக்கணும். அடுத்தபடியா பாத்தீங்க அப்படின்னா, இந்த காடுகள் வந்து நமக்கு மட்டுமே சொந்தம் இல்லைன்றத நான் முன்னாடியே சொல்லியிருந்தேன். இந்த பறவைகள், விலங்குகள் இவை எல்லாம் உயிரோட இருக்கணும் அப்படின்னா இந்த காடுகளை வந்து நம்ம பாதுகாக்கணும். ஏன்னா இந்த காடுகள் அப்புறம் இந்த பறவைகள் விலங்குகள் ரெண்டுமே வந்து பாத்தீங்கன்னா நகமும் சதையும் போல. நம்ம நகத்தை விட்டு சதையை பிரிக்க முடியாது, சதையை விட்டு நகத்தை பிரிக்க முடியாது. ரெண்டு ஒண்ணுக்கு ஒன்னா பிணைஞ்சது. அப்படி இருக்கிறப்ப நம்ம இந்த காடுகளை பாதுகாக்கணும் அப்படின்னா இந்த பறவைகள் விலங்குகள் இருந்தா மட்டும்தான். ஏன் அப்படி சொல்றேன் அப்படின்னா, இந்த பறவைகள் விலங்குகள் தான் என்ன பண்ணுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த காடுகள்ல இருக்கக்கூடிய தாவரங்கள் இருக்கு இல்லையா, இந்த காடுகள்ல இருக்கக்கூடிய தாவரங்களை சாப்பிட்டு அந்த தாவரங்களை வந்து வேற ஒரு இடத்துக்கு கொண்டு போய் போகணும், அந்த காட்டுல இருக்கக்கூடிய வேற ஒரு பகுதிகளுக்கு கொண்டு போய் போகணும். அப்ப இங்க இருக்கக்கூடிய அந்த மரம், அந்த செடி கொடி என்ன பண்ணணும்னா வேற ஒரு இடத்துல வந்து முளைக்கும். அப்போ இந்த பறவைகள் விலங்குகளை நம்ம பாதுகாக்கல அப்படின்னா என்னவாகும், இந்த விதை பரவல் அந்த தொழில்நுட்பம் வந்து பாத்தீங்கன்னா நின்று போயிடும். அப்ப அந்த தொழில்நுட்பம் நின்று போயிடுச்சு அப்படின்னா நம்மளால என்ன பண்ண முடியாது, அந்த காடை வந்து நம்ம அதிகரிக்க முடியாது. அந்த மரங்கள் வந்து வளரக்கூடிய அந்த இது வந்து குறைஞ்சிட்டே போயிடும். இன்னும் ஒரு தெளிந்த உதாரணம் நான் உங்களுக்கு சொல்லணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, யானைகள். இந்த இடத்துல நான் கண்டிப்பா சொல்லி ஆகணும், இந்த யானைகள் வந்து என்ன பண்ணுது அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, ஒரு நாளைக்கு 16-18 மணி நேரம் தன்னோட உணவை சாப்பிடுறதுக்கு மட்டுமாகவே ஒரு காட்டோட ஒரு பகுதியில இருந்து இன்னொரு இடத்துக்கு போகும். அப்ப இந்த மாதிரி இன்னொரு இடத்துக்கு போகும்போது என்ன பண்ணுன்னா, இப்ப நம்ம ஒரு பாதைக்கு போறோம், அந்த பாதை இல்லை அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம், புதுசா பாதை உருவாக்கி அந்த இடத்துக்கு போவோம் இல்லையா. அந்த மாதிரிதான் இந்த யானைகள் என்ன பண்ணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த பாதையை சீர்படுத்தி தான் போற வழியில எல்லாமே பாதையை உருவாக்கி போறதுனால பின்னாடி வரக்கூடிய சின்ன சின்ன உயிரினங்கள் எல்லாம் என்ன பண்ணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த யானை தரத்திலேயே போகும். நீங்க கேள்விப்பட்டிருந்தீங்க, யானை தரத்திலேயே நடந்து போனாங்கப்பா அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி யானை தரத்திலேயே என்ன பண்ணா, இந்த சின்ன சின்ன உயிரினங்கள் எல்லாம் நடந்து போகும். அப்ப இந்த மாதிரி நடந்து போறப்ப இந்த யானை என்ன பண்ணும்னா, யானை வந்து கிட்டத்தட்ட 150-க்கும் மேற்பட்ட தாவர இனங்கள், இந்த தாவர இனங்கள்ல புல், செடி, கொடி, மரம் எல்லாமே வந்துடும். இந்த 150-க்கும் மேற்பட்ட தாவர இனங்களை செலக்ட் பண்ணி, இந்த காலத்துக்கு எனக்கு இது வேணும், என்னோட இது வேணும் செலக்ட் பண்ணி சாப்பிட்டு அந்த தாவரத்தை வந்து பாத்தீங்கன்னா போற இடமெல்லாம் அதோட விதைகளை வந்து போகும். அப்ப அந்த போற இடமெல்லாம் அந்த விதைகளை போடுறதுனால என்னவாகுது அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, அந்த விதைகள் முளைச்சு வருது. இன்னொரு ஒரு முக்கியமான விஷயம் நான் இங்க குறிப்பிட விட வேண்டியது, விதைகள் வந்து பாத்தீங்கன்னா ஒரு சில விதைகள் வந்து மண்ணில் போட்டா முளைக்காது. அந்த விதைகளுக்கு வந்து நம்ம விதை நேர்த்தி சிகிச்சை முறைகள்னு சொல்லிட்டு நம்ம நிறைய பண்ணுவோம். அந்த விதை நேர்த்தி சிகிச்சை முறைகளை யார் பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த பறவைகள் விலங்குகள் ரெண்டுமே சேர்த்து பண்றாங்க. அப்போ இந்த யானைகள் வந்து பாத்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 150-க்கும் மேற்பட்ட தாவர இனங்களுக்கான விதைகளை பறக்கும் ஒரு விதை தூதுவர்களாக தான் செயல்படுறாங்கன்ற விஷயத்த வந்து நான் சொல்ல வரேன். அப்ப இந்த மாதிரி பறவைகள் விலங்குகளுக்கெல்லாம் வாழ்விடமா இருக்கக்கூடிய இந்த காடுகளை நாம பாதுகாத்தா மட்டும்தான் நம்முடைய பிற்கால தலைமுறைக்கு தேவையான ஒரு பசுமையான தாயகத்தை வந்து நாம அவங்களுக்கு வந்து கொடுக்க முடியும். அதே போல ஒரு ஆராய்ச்சியில வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, ஒரு நல்லா வளர்ந்த மரம் வந்து கிட்டத்தட்ட 5.30 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள ஆக்சிஜனையும் 6.40 லட்சம் மதிப்புள்ள மண்ணரிப்பை தடுக்கும் செயல்முறைகளையும் 10 லட்சம் மதிப்பிலான உணவுப் பொருட்களையும் 10.30 லட்சம் மதிப்பிலான காற்று மாசுபாட்டை தடுக்கும் செயல்முறைகளையும் 3.50 லட்சம் மதிப்பிலான மழை நீரை சேமிக்கும் பணியையும் மழைநீரையும் நமக்கு தர்றதா சொல்றாங்க. இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த எரு, அத அந்த மரங்கள்ல இருந்து விழக்கூடிய எரு வந்து மண்ணில மக்கி அந்த செயல்முறைகள்லாம் சேர்க்கப்படல. இருந்தாலும் இதையெல்லாம் சேர்த்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு மரம், ஒரு நல்லா வளர்ந்த மரம் 40 லட்சம் மதிப்பிலான அந்த பண மதிப்பிலான செயல்முறைகளை வந்து நமக்கு தருது. இது வந்து ஒரு மரத்தை மட்டும் நான் குறிப்பிட்டவீங்க. அப்போ ஒரு வனம் அப்படின்றதுல எத்தனை மரங்கள் இருக்கும், இந்த மரங்கள் மட்டும் இல்லாம அதுல சின்ன 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 தாவர இனங்கள்லாம் இருக்கு. இது எவ்வளவு மதிப்புள்ள பொருட்களை எல்லாம் நமக்கு தருது. இது எல்லாம் கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். நம்ம ஒரு ஒரு காடுன்றது எவ்வளவு ஒரு அருமையான ஒரு இடமா இருக்கு. அந்த காட்டுல இருக்கக்கூடிய இவ்வளவு மரங்கள், இவ்வளவு சின்ன சின்ன உயிர்கள் எல்லாமே நமக்கு எவ்வளவு விதமான நன்மையை செய்யுது. அப்ப இந்த காட்டை பாதுகாக்கணுமா நம்ம இல்லையா? வேண்டாமா?
ரொம்பவே சிறப்பான கருத்துக்களை சொன்னீங்க சார். காடுகளின் சிறப்பு அம்சங்களாக இருக்கட்டும், அதை நம்ம எவ்வாறு பாதுகாக்க வேண்டும் அப்படின்ற ஒரு அரிய தகவல்களை ரொம்பவே சிறப்பாக சொன்னீங்க. நகரமய மக்கள் என்பது தொடர்ச்சியாக நடந்து கொண்டிருக்கிறது. மரங்களை வெட்டி இயற்கைக்கு சூழலுக்கு பல்வேறு செயல்கள் நிகழ்ந்து கொண்டிருந்தாலும் கூட ஒரு தனிமனிதன் வந்து ஒரு காட்டினை பாதுகாப்பதற்கு எந்தெந்த மாதிரி செயல்பாடுகள்லாம் செய்யணும், ஒரு வன சரக அலுவலராக நீங்க வந்து பல்வேறு காடுகளுக்கு நீங்க சுற்றுப்பயணம் மேற்கொண்டிருக்கலாம், பல்வேறு வன உயிரினங்களுடைய இணைந்து நீங்க வந்து பார்ப்பதற்கான சூழல் அமைஞ்சிருக்கும். அப்படிங்கும் போது இயற்கையை அறிந்த உணர்ந்த மனிதர்களும் கண்டிப்பாக இயற்கையை அழிப்பதற்கான செயல்பாடுகளில் ஈடுபட முடியாது. அதன் அடிப்படையிலே ஒரு தனிப்பட்ட மனிதனாக காடுகளை பாதுகாப்பதற்கு எந்த மாதிரியான செயல்பாடுகளை செய்யலாம், அதை சார்ந்த கருத்துக்களை சொல்லுங்க சார்.
உலகத்துல உயிர்களா பிற அனைத்து ஜீவராசிகளுடைய வாழ்க்கை வந்து ஒரு சுழற்சி. இந்த சுழற்சியில ஏதாவது ஒண்ணு பாதிக்கப்பட்டுச்சுன்னு வச்சுக்கோங்களேன். இப்ப தராசு ரெண்டு சைடு இருக்கு, அந்த தராசு ரெண்டு சைடு ஈக்குவலா இருக்கும். அந்த தராசு ஒரு சைடு ஏறி இறங்குச்சுன்னா என்னவாகும்? இன்னொரு தெளிந்த உதாரணமா நான் சொல்றேன்னு பாத்தீங்களா, நம்ம உடம்புல வந்து கிட்டத்தட்ட 2,70,000 கோடி செல்கள் வந்து இருக்கு. இப்ப இந்த 2,70,000 கோடி செல்கள்ல ஏதாவது ஒரு செல் கூடுனாலோ குறைஞ்சாலோ என்னவாகும்? நம்மளுடைய உடம்புல வந்து ஏதோ ஒரு இயக்கம் வந்து பாதிக்கப்படும். அப்போ அந்த மாதிரி நம்மளோட காடுகள் வந்து பாத்தீங்க அப்படின்னா, அந்த காடுகளும் காடுகளை சுத்தி இருக்கக்கூடிய அந்த உயிர் சமநிலை இருக்கு இல்லையா, அந்த உயிர் சமநிலை வந்து ஈகாலஜிக்கல் பேலன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுல ஏதாவது ஒரு இடத்துல பாதிப்பு ஏற்பட்டுச்சுன்னா அது என்டையர் ஈகோசிஸ்டத்தையும் என்டையர் உயிர் சூழ்நிலை மண்டலத்தையும் சேர்ந்து பாதிக்கும். நாம எல்லாம் நினைச்சிட்டு இருக்கோம் காடு அழிக்கிறதுன்றது டைரக்டா போய் மரத்தை வெட்டுறது மட்டும் கிடையாது, அந்த மரத்தை அந்த காடுகளை அழிக்கிறது மட்டுமே கிடையாது. இப்ப நம்ம உருவாக்க இயற்கைக்கு மாறாக நாம எந்த ஒரு பொருளை பயன்படுத்தினாலும், இயற்கைக்கு சற்றும் தொடர்பு இல்லாத எந்த ஒரு பொருட்களை பயன்படுத்தினாலும் அது ஏதோ ஒரு இடத்தில் ஏதோ ஒரு உயிரினத்தின் அழிவிற்கு காரணமாக இருக்குன்றத நம்ம யாருமே புரிஞ்சுக்க மாட்டேங்கிறோம். உதாரணமா பாத்தீங்கன்னா, நம்ம ஏதோ ஒரு வேதிப்பொருள் பயன்படுத்துறோம்னு வச்சுக்கோங்க, அந்த வேதிப்பொருள் தண்ணியில கலக்குது, அந்த மாதிரி தண்ணியில கலந்து அந்த வேதிப்பொருள் வந்து ஏதோ ஒரு நீர்நிலைக்கு போகுது, அந்த நீர்நிலையில ஏதோ ஒரு நீர் உயிரினம் வந்து அந்த தண்ணியை குடிக்குது, அந்த தண்ணியை சார்ந்து இருக்கக்கூடிய ஏதோ அந்த நீர் உயிரினம் இருக்கு இல்லையா, அந்த நீர் உயிரினத்தை ஒரு ஒரு மீன் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அந்த மீனை ஏதோ ஒரு கழுகோ இல்ல வேற ஏதோ ஒரு உயிர் சாப்பிடுதுன்னு வச்சுக்கோங்களேன், அந்த கழுகு ஏதோ ஒரு மரத்தோட இல்ல ஏதோ ஒரு தாவரத்தோட இதைய வந்து பரப்பக்கூடியதா இருக்கும், இல்ல ஏதோ ஒரு உயிருக்கு வந்து உணவா வந்து இருக்கும். அப்ப அந்த மாதிரி இருக்கிறப்போ இந்த வேதிப்பொருட்கள் கொஞ்சம் கொஞ்சமா என்ன பண்ணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அதோட உடம்புல போயிருந்து அந்த உயிரை அழிக்கும் போது அதை சார்ந்து இருக்கக்கூடிய மற்ற உயிர்களும் வந்து அழிந்து போகும். அதனால நம்ம காடு அழிக்கிறது டைரக்டா மட்டும் அழிக்கிறது கிடையாது, இந்த மாதிரி நம்ம இயற்கைக்கு சற்றும் தொடர்பு இல்லாத பொருட்களை பயன்படுத்துறதுதான் இந்த காடுகள் அழிப்புக்கு வந்து முக்கிய காரணமா வந்து இருக்கு. இதுக்கு இன்னொரு ஒரு உதாரணம் சொல்லணும் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, டோடோ பேர்ட் அப்படின்னு சொல்லிட்டு டோடோ பறவை அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து மொரிஷியஸ் தீவுல இருந்துச்சு. இந்த பறவை வந்து பாத்தீங்க அப்படின்னா தால்வேரியா மரம் அப்படின்ற ஒரு மரத்தோட விதை பரவலுக்கு வந்து முக்கியமான காரணமா இருக்கு. இப்ப இந்த டோடோ பேர்ட் அழிஞ்சு போனதுனால இப்ப புதுசா வந்து அந்த தீவுல தால்வேரியா மரங்களே உருவாகிறது இல்லையா, இந்த ஒரு கருத்தை வந்து நம்மளுடைய அறிவியல் அறிஞர்கள் வந்து நமக்கு சொல்றாங்க. அப்போ இதுக்கெல்லாம் காரணம், இந்த காடுகள் அழிக்கப்பட்டதுக்கான காரணம், இந்த காடுகள் அழிந்து வருவதற்கான காரணம் மனிதர்கள் மட்டும்தான் அப்படின்னா, இதுல நான் ஒரு கருத்தை வந்து உங்ககிட்ட குறிப்பிட்டு பதிவு விடுறேன். மனிதர்கள் அப்படின்றவங்க தற்கால மனிதர்கள் தான். நம்மளுடைய பழங்குடியின பழங்கால மனிதர்கள் என்ன பண்ணாங்க அப்படின்னா, இந்த இயற்கையை வந்து தெய்வமா போற்றினாங்க. இப்ப தெய்வமா போற்றினாங்க எப்படி அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவங்களோட ஒரு பழமொழி இருக்கும், பச்சை புள்ளைய கொன்னா பெத்த பாவம் நமக்கு தானே வந்து சேரும் அப்படின்னு ஒரு பழமொழி, அருமையான பழமொழிய சொல்லிப்பாங்க. இதுல என்ன சொல்ல வர்றாங்கன்னா, பச்சை மரத்தை அவங்க என்னைக்குமே வெட்டினதே கிடையாது. அவங்க வெட்டக்கூடிய வெட்டுறதுன்னு இல்ல, அவங்க எடுத்துக்கக்கூடிய மரம் எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, முதிர்ந்து கீழே விழுந்த மரமாகவோ இல்ல முதிர கீழே விழக்கூடிய மரமாக மட்டும்தான் அவங்க எடுக்கக்கூடிய மரம் வந்து இருக்கும். ஆனா இப்ப இருக்கக்கூடிய மனிதர்கள் என்ன பண்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம எல்லா மரங்களையும் வந்து அழிக்கிறோம். தயவு செஞ்சு அப்படி பண்ணாதீங்க. ஒரு பிறந்த குழந்தைக்கு ஒரு தாய் வந்து தாய்ப்பாலை வந்து கொடுப்பாங்க. அந்த தாய்ப்பால் முடிந்தது அப்படின்னா, அந்த குழந்தைக்கு தேவையான உணவு இந்த தாவரங்கள், அதாவது இந்த புல் செடி கொடி மரம் இதுல இருந்துதான் வருது. அப்ப ஒரு தாய்க்கு நிகரான ஒரு தாவரத்தையோ இல்ல ஒரு புல் செடி கொடி மரங்களையோ நம்ம அழிக்கலாமா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இப்ப இந்த பர்டிகுலர் மரங்களை வந்து நம்ம எப்படி பாதுகாக்கலாம், ஒரு தனிநபரா நம்ம மரங்களை வந்து எப்படி பாதுகாக்கலாம் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, இப்ப வரைக்கும் சத்தியமங்கலம் பக்கத்துல இருக்கக்கூடிய ஒரு பழங்குடியின மக்கள் வந்து என்ன பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவங்க முன்னோர்கள் வந்து இறந்துட்டாங்க அப்படின்னா புதைத்த இடத்துல வந்து ஒரு மரத்தை வந்து நட்டு வளர்க்கறாங்க. அப்ப அந்த மரத்தை நட்டு வளர்க்கறத அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா, இதுதான் எங்க தாத்தா, இதுதான் எங்க பாட்டி, இதுதான் எங்க அண்ணன், இதுதான் எங்க அக்கா அப்படின்னு சொல்லிட்டு மரத்துக்கும் தங்களுக்குமான உறவு முறையை ஏற்படுத்திக்கிறாங்க. அப்ப ஒரு தனி மனிதனா நாம என்ன பண்ணணும் அப்படின்னா, வெறும் மரம் தானு பார்க்காம, வெறும் காடுகள் தான் பார்க்காம, இந்த மரங்களுக்கும் இந்த வனங்களுக்கும் உண்டான நம்மளுடைய உறவு முறையை நம்ம ஏற்படுத்திக்கிட்டோம் அப்படின்னா, நாம யாருமே காடுகளை வந்து அழிக்க மாட்டோம். அந்த மரங்களை மரங்களா பார்க்காதீங்க, அதுல நம்மளுடைய ஒரு உயிர் இருக்கு அப்படின்றத நீங்க பாத்தீங்க அப்படின்னா, அந்த மரங்களையும் காடுகளையும் அழிக்க மாட்டோம். இதுக்கு உதாரணமா நம்மளுடைய பூதாதையர்கள் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, சின்ன வயசுல நான் கேள்விப்பட்டிருக்கேன், தண்ணி வந்து தூங்கி இருக்கா முழிச்சிருக்கா அப்படின்றத பார்த்து போய் குளி அப்படின்னு சொல்லுவாங்க. கம்மாயிலையோ இல்ல எதுலையோ குளிக்க போகும்போது தண்ணிக்கு உயிர் இருக்கு, தண்ணி வந்து தூங்கி இருக்கா முழிச்சிருக்கா அதை பார்த்துட்டு போய் குளியுமாங்க. எப்படி தூங்கி இருக்கா முழிச்சிருக்கான்றத பார்க்க சொல்றாங்க அப்படின்னு நானும் யோசிச்சுட்டே இருந்தேன். ஒரு நாள் கேட்கும் போதுதான் சொன்னாங்க, தண்ணி மேல அந்த அசைவு, சின்ன சின்ன நீர் குமிழிகள் இருக்கு இல்லையா, அந்த அசைவு இருந்தது அப்படின்னா தண்ணி வந்து முழிச்சிருக்குன்னு அர்த்தமா. தண்ணிக்கு மேல வந்து அந்த சிலந்தி கூடு கட்டிட்டு தண்ணி வந்து எந்த விதமான அசைவுமே இல்லாம, அந்த நீர் குமிழிகள்லாம் எதுவும் இல்லாம இருந்துச்சுன்னா தண்ணி வந்து தூங்கிட்டு இருக்குன்னு அர்த்தமா. அப்ப உறக்கத்தில் இருக்கக்கூடிய தண்ணீரை கூட தொந்தரவு செய்ய விரும்பாத நம்மளுடைய சமூகத்தில் பிறந்த மனிதர்களாகிய நாம் இன்று ஒரு உயிரை அல்லவா அழித்துக் கொண்டிருக்கிறோம். இந்த பாவச்செயலை நாம் யாரும் செய்யவே கூடாது. அப்போ இந்த பாவச்செயலை செய்யாம நம்ம நன்மை செய்யக்கூடியது எப்படி அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, நம்மளுடைய விருட்ச ஆயுர்வேதம் அப்படின்ற ஒரு புத்தகம் இருக்கு. அந்த விருட்ச ஆயுர்வேதம் அப்படின்ற புத்தகத்துல 23வது பாடல், இந்த விருட்ச ஆயுர்வேதம் அப்படின்றது மரங்களையும் எப்படி நம்ம மரங்களை உருவாக்கணும், மரங்களை எப்படி நடணும், இந்த வனங்களை எப்படி உருவாக்கணும் அப்படின்றத பத்தி சொல்லக்கூடிய ஒரு நூல் தான் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா விருட்ச ஆயுர்வேதம். அதுல ஒரு பாடல்ல என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, ஒரு ஆலமரம், ஒரு அரச மரம், ஒரு வேம்பு மரம், 10 புளிய மரம், முக்கூட்டாக விலா மரம், ஒரு வில்வ மரம், நெல்லி மரம், 5 மாமரம், இந்த எல்லா மரத்தையும் கூட்டி பாத்தீங்கன்னா 27 மரம் வரும். இந்த 27 மரத்தை நடுறவங்க வந்து சொர்க்கத்துக்கு போவாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அதே போல அந்த விருட்சாயுர்வேதத்தில இன்னொரு ஒரு பாடல்ல என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, 10 கிணறுகள் வெட்டுறது ஒரு குளத்திற்கு சமமா, 10 குளங்கள் வெட்டுறது ஒரு ஏரிக்கு சமமா, 10 ஏரிகள் ஒரு புத்திரனுக்கு சமமாம், 10 புத்திரர்கள் ஒரு மரத்திற்கு சமம். அப்போ இந்த மரத்தையும் அந்த வனங்களுடைய பெருமையும் அந்த காலத்துல இருந்தே சொல்லிட்டு வராங்க. அப்போ ஒரு தனி மனிதனா நாம என்ன பண்ண முடியும் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, இப்ப எல்லாருமே நம்மளுடைய அன்றாட வாழ்க்கையில நிறைய விழாக்களுக்கு வந்து போறோம். அப்ப இந்த மாதிரி விழாக்களுக்கு போகும்போது, ஒரு திருமண விழாக்கு போனோம்னா அங்க போற மணமக்களுக்கு ஒரு மரக்கன்றை பரிசா கொடுங்க. உங்களுடைய பிறந்த நாள் வருதா, அந்த பிறந்த நாள்ல ஒரு மரக்கன்றை நடுங்க. உங்களுடைய குழந்தைக்கான பிறந்த நாள் வருதா, அன்னைக்கு ஒரு மரக்கன்றை நடுங்க. உங்களுடைய முதலாவது திருமண நாள் வருதா, அன்னைக்கு ஒரு மரக்கன்றை நடுங்க. இப்படி உங்களுடைய வாழ்க்கையில தினம் 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 மரக்கன்றுகளை நட்டுக்கிட்டே இருங்க. வனங்கள்ல இருக்கக்கூடிய உயிரினங்களை பத்தி தெரிஞ்சுக்கோங்க, அதுக்கான அறிவை வந்து வளர்த்துக்கோங்க. அதுக்கான நிறைய நூல்கள் இருக்கு. நம்மளுடைய புதுகை பன்மலையிலையும் அப்பப்போ வந்து இந்த வன உயிர்கள் சார்ந்து நிறைய வந்து விஷயங்களை வந்து சொல்றாங்க. இந்த மாதிரி வனம் மற்றும் வனம் சார்ந்த உயிரினங்கள் தொடர்பான நிகழ்ச்சிகளை கேளுங்க. இந்த மரங்கள் நடக்கூடிய தொடர்ச்சியான வேலையை வந்து உங்களுடைய வாழ்க்கை முடிகிற வரைக்கும் செய்துகிட்டே இருங்க. இந்த மரங்கள் நடுறதுதான் நம்மளுடைய இந்த பூமியை காக்கக்கூடிய ஒரே ஒரு வழியாக இருக்கும். இந்த மரங்களை நீங்க தொடர்ச்சியா நட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னா அது ஒரு வனத்தை உருவாக்கும். இந்த வனம் வந்து பாத்தீங்கன்னா நம்முடைய வாழ்க்கையை அழியாமல் பாதுகாக்கும். இந்த உலகம் வந்து நம்ம முன்னோர்கள் நமக்கு கொடுத்த ஒரு தானம். அந்த தானத்தினை நம்மளுடைய அடுத்த தலைமுறைக்கு, பசுமையான தலைமுறைக்கு, பசுமையான தலைமுறையாக கொடுப்பது வந்து நம்மளுடைய ஒரு மிக முக்கியமான கடமை. ஸோ அதனால எல்லாருமே வந்து இந்த பணங்களையும் பணங்கள்ல இருக்கக்கூடிய சிறு சிறு உயிர்களையும் பாதுகாக்க நம்மால் இயன்ற முயற்சிகளை எடுப்போம். மரங்கள் நடக்கூடிய ஒரு மிக பெரிய இயக்கமாக இந்த மரம் நடு இயக்கத்தை வந்து செய்வோம். நம்முடைய தமிழ்நாடு அரசு சார்பில் ஒவ்வொரு வனச்சரக அலுவலகங்களையும் வந்து பாத்தீங்க அப்படின்னா இலவச மரக்கன்றுகள், பசுமை தமிழகம் என்னும் திட்டத்துக்கு கீழே இலவச மரக்கன்றுகள் வந்து தர்றாங்க. உங்களுடைய பகுதிக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய வனத்துறையில வந்து தொடர்பு கொண்டு நீங்களும் மரம் நடக்கூடிய ஒரு மிகப்பெரிய பணியை செய்யுங்க. இந்த உலகத்தை ஒரு பசுமையான தாயகமா மாத்துங்க. வனங்களை காத்தால் மட்டுமே நம்மளுடைய வாழ்வை காக்க முடியும். வனவளமே நாட்டின் நிலையான வளம். இந்த வாய்ப்பை அளித்த புதுகை பன்மலைக்கும் என்னுடைய உரையை இவ்வளவு நேரம் கேட்ட நேயர்கள் அனைவருக்கும் என்னுடைய சிரம் தாழ்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.
ரொம்பவே சிறப்பான தகவல்களை, வனங்களும் வாழ்வியலும் என்ற சிறப்பான நிகழ்ச்சியில் வனங்கள் பற்றிய சுவாரஸ்யமான தகவல்கள், வன உயிரினங்கள் மற்றும் மரங்கள் வளர்ப்பது குறித்தும் பராமரிப்பது பாதுகாப்பது சார்ந்த மக்களுக்கு பயனுள்ள விழிப்புணர்வு தகவல்களை வழங்கிய வனச்சரக அலுவலர் மதிப்பிற்குரிய இரா துரைபாபு அவர்களுக்கு புதுகை பண்பலை சார்பாகவும் நேயர்கள் சார்பாகவும் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி சார்.
மிக்க நன்றி.
நேர்களே, இதுவரை வனமும் வாழ்வியலும் என்ற நிகழ்ச்சியை ராமநாதபுரம் தமிழ்நாடு வனம் வன உயிரின குற்ற கட்டுப்பாட்டு பிரிவு வனச்சரக அலுவலர் திரு ரா துரைபாபு அவர்கள் வழங்கிய உரையாடலை கேட்டோம். இந்த நிகழ்ச்சி தொடர்பான உங்களுடைய கருத்துக்களை எங்களுக்கு அனுப்ப வேண்டிய புலனை இலக்கங்கள் 6 3 8 0 0 7 7 9 5 0 என்ற எண்ணிலும், புதுகை fm91.2@gmail.com என்ற மின்னஞ்சல் முகவரியிலும் உங்களது கருத்துக்களை எங்களுக்கு அனுப்பலாம். மேலும் இது போன்ற பல தகவல்களை தெரிந்து கொள்ள தொடர்ந்து இணைந்திருங்கள். இது உங்கள் புதுகை பண்பலை 91.2. இது மக்கள் வானொலி, மக்களுக்கான சமுதாய வானொலி.